ஓம் சாந்தி. July 7, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பாபா உங்களை உலக அதிபதிகளாக்குவதற்காக வந்துள்ளார் என்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அவருக்கு நேரடியாக முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். கேள்வி: ஆழமான கர்ம தத்துவத்தை அறிந்து கொண்டுள்ளவர்கள் நிச்சயமாக என்ன முயற்சியை செய்வார்கள்? பதில்: நினைவில் இருப்பதற்கான முயற்சியாகும். ஏனெனில் நினைவின் மூலமாக மட்டுமே அவர்களின் கடந்த கால கர்ம கணக்குகள் தீர்க்கப்படும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் தங்களுடைய கடந்த கால கர்ம கணக்குகளையும் தமது கர்ம வேதனையையும் தீர்க்காதுவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்பதனால் அவர்களின் அந்தஸ்து அழிக்கப்படும் என்பதை அந்த ஆத்மாக்கள் அறிவார்கள். அதன் பின்னர் அடுத்த பிறவியும் அதற்கேற்பவே அமையும். ஓம் சாந்தி. பாபா உங்களுக்கு முன்னால் நேரடியாக வந்திருப்பதை பார்க்கும் பொழுது குழந்தைகளான உங்களில் முடிவற்ற சந்தோஷத்திற்கான பாதரசம் உயர்கிறது. சிவ் பாபா 5000 வருடங்களின் பின்னர் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பதை குழந்தைகளான நீங்களும் அறிவீர்கள். என்ன செய்வதற்கு? குழந்தைகளான உங்களுக்கு இந்த போதை உள்ளது. தந்தை உங்களை சொர்க்க அதிபதிகளாக்குவதற்காக வந்துள்ளார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவர் எங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். அவர் மீண்டும் மீண்டும் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான வழிமுறையை எங்களுக்கு கூறுகின்றார். அந்த வழிமுறை மிகவும் இலகுவானது. அவர் குழந்தைகளுக்கு மிக இலகுவான நினைவை கற்பிக்கின்றார். அறியாமை பாதையில் தந்தைக்கு மகன் பிறக்கும் பொழுது தனக்கு ஒரு வாரிசு பிறந்துவிட்டார் என அவர் புரிந்து கொள்கின்றார். தந்தை வந்து இந்த நேரத்தில் உங்களை தத்தெடுக்கின்றார் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். உண்மையில் நீங்கள் அனைவரும் ஷிவ் பாபாவின் குழந்தைகளே. எனினும் எவ்வாறு பாபாவால் உங்களை தனக்கு உரியவராக்கி அவரால் உங்களுடன் பேசவும் அவர் கூறுவதை உங்களை கேட்கவும் செய்ய முடியும்? இந்த பிரம்மாவின் சரீரத்தின் மூலமாக ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் உங்களுடைய தந்தையாவேன். நான் உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றேன். ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருப்பதனால் உங்களால் முக்தி தாமத்திற்கோ அல்லது ஜீவன் முக்தி தாமத்திற்கோ செல்ல முடியாது. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் தந்தையின் சொத்துக்களை பெற வேண்டும். பல குழந்தைகள் உள்ளார்கள். இந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் வளரும். அவர் தொடர்ந்தும் அவர்களை தத்தெடுக்கின்றார். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் இப்பொழுது எனது குழந்தைகள் ஆவீர்கள். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நாங்கள் அரை கல்பமாக நினைவு செய்த தந்தையை கண்டடைந்து விட்டோம். ஒருபொழுதும் இதனை மறந்துவிடாதீர்கள். ஆத்மாக்கள் தமது சரீரத்தின் மூலமாக அரை கல்பமாக ஓ தூய்மையாக்குபவரே, துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரே என தந்தையை நினைவு செய்து வருகின்றனர். ஏனெனில் இது இராவண ராஜ்யமாகும். தங்களிடம் பல மில்லியன்களுக்கான செல்வம் இருப்பதனாலோ அல்லது தங்களிடம் ஆலைகளும் தொழிற்சாலைகளும் இருப்பதாலோ தாம் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக நினைக்கும் மக்கள் உள்ளனர். ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமான காலத்திற்கே ஆகும். இறுதியில் அவர்கள் மிகுந்த துயரத்துடன் அழுவார்கள். துன்ப மலைகள் விழும். ஒரு வினாடியில் அந்த சொத்து அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் ஒரு வினாடியில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர் கூறுகின்றார், நான் ஒரு வினாடியில் ஸ்வர்க ராஜ்யத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட்டுவிடும். யுத்தமும் இயற்கை அனர்த்தனங்களும் நிகழும். யுத்தம் ஏற்பட வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை பாபா தாதா இருவராலும் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுவதற்கு உங்களை மிக சிறிதளவு முயற்சியையே தந்தை செய்ய வைக்கின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த ஆன்மீக தந்தை அசரீரியானவர். ஆத்மாக்களான நாங்கள் அவரை நோக்கி அழைக்கின்றோம். தந்தை கேட்கின்றார், தூய்மை அற்றவர்களாக இருக்கும் ஆத்மாக்களான நீங்கள் எவ்வாறு தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள்? ஒரே ஒரு தந்தை மட்டுமே தூய்மையாக்குபவர் ஆவார். நீரை கொண்ட நதிகள் தூய்மையாக்குபவை என்றால் நீங்கள் விரைவாக சென்று அவற்றில் ஒன்றில் மூழ்கிவிட்டு திரும்பி வர முடியும். பலரும் கங்கைகளில் நீராடுவதற்காக செல்கிறார்கள். அவ்வாறாயின் அவர்கள் ஏன் இன்னமும் தூய்மை அற்றவர்களாக இருக்கிறார்கள்? இரவு பகலாக அவர்கள் தொடர்ந்தும் உச்சாடனம் செய்கிறார்கள். சீதைக்கு உரியவரான தூய்மையாக்குபவரான ராமா. அதன் அர்த்தம் பரமதந்தை பரமாத்மாவான ஒரே ஒரு ராமாவே பக்தர்கள் அனைவரினதும் சீதைகள் அனைவரினதும் பாதுகாவலர் என்பதாகும். அவரே தூய்மையாக்குபவரும் கணவர்களுக்கெல்லாம் கணவரும் ஆவார். அவர் வரும்பொழுது மட்டுமே அவரால் உங்களை தூய்மையாக்க முடியும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், எனது ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். வேறு எவருடைய கட்டளைகளையும் பின்பற்றாதீர்கள். பக்தி செய்வதனால் தாம் கடவுளை காணலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பக்தி செய்வதனால் நீங்கள் கடவுளை கண்டடைந்தால் அவர் பக்தர்களை பாதுகாக்க வருவார். அவர்கள் ஏன் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் வந்து பக்தர்களை பாதுகாக்கும் அளவிற்கு பக்தர்களுக்கு என்ன அனர்த்தனம் ஏற்பட்டது? அனர்த்தனம் ஏற்படும் பொழுது பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் மிகவும் சீரழிந்து விட்டீர்கள். இது ஆழ் நரகமாகும். அனைவரும் சந்தோஷம் மற்றும் நோய்வாய்ப்பட்டும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள். துன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், பாபா எங்களுடைய துன்பத்தை நீக்கி எமக்கு சந்தோஷத்தை தாருங்கள். பாரதத்தில் சதா சந்தோஷம் நிலவியது, ஆனால் இப்பொழுது அங்கு துன்பமே உள்ளது. இது பாரதத்திற்குரிய விஷயமாகும், மற்ற தேசங்களுக்கு உரியதன்று. இவை பின்னரே தோன்றுகின்றன. சிலர் 60 பிறவிகள் எடுக்கின்றனர், மற்றோர் அதனை விட குறைந்த அளவு பிறவிகளை எடுக்கின்றனர். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். இந்த கணக்கீட்டின்படி அரை கல்பத்தின் பின்னர் வருபவர்கள் 84 பிறவிகளில் அரைவாசியே எடுப்பார்கள். அனைவரும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருவார்கள் என்பதல்ல. மக்கள் தமது மனதில் தோன்றிய அனைத்தையும் பேசுகிறார்கள். குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து பெற்ற இந்த ஞான ரத்தினங்களால் உங்களுடைய புத்திகளை நிரப்புகின்றீர்கள். இந்த ரத்தினங்கள் மிகவும் பெருமதியானவை. தந்தை உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் ஓ தூய்மையாக்குபவரே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைத்தீர்கள். எனவே தந்தை வந்துள்ளார். நீங்கள் தூய்மையாகினால் ஸ்வர்க அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஷிவ் பாபா எங்களை கல்புத்தி உடையவர்களில் இருந்து தெய்வீக புத்தி கொண்டவர்களாக, கல் பிரபுக்களில் இருந்து தெய்வீக பிரபுக்களாக மாற்றுவதற்கு வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தின் சிலைகள் அனைத்தும் கல்லில் வடிக்கப்பட்டவை. அவர்கள் தொடர்ந்தும் கல்லுடனேயே முயற்சி செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை. முன்னர் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள், என்ன நன்மையை நீங்கள் அடைந்தீர்கள்? ஆகக்கூடியது நீங்கள் தேவி தரிசனத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னர் எவ்வாறு இருந்தீர்களோ அவ்வாறே இருந்தீர்கள். தூய்மையாக்குபவராகிய தந்தை ஒரு முறை சங்கம யுகத்திலேயே வருகின்றார். சத்யுகத்தில் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை எதுவும் இருக்காது. தந்தை உங்களை உங்களுடைய கழுத்தை வெட்டும்படியோ அல்லது வேறு எதையுமோ செய்யும்படி கேட்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்கிறார்கள். முன்னர் அவர்கள் தேவிகளுக்கு நரபலி கொடுத்தார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சீர்திருந்திய போது தேவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது நீங்கள் கல்புத்திகளை கொண்டவர்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு சொர்க்க ராஜ்யம் வழங்கப்பட்டது. வைரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்ட பல மாளிகைகள் அங்கிருந்தன. அத்துடன் அங்கு அளவற்ற செல்வம் இருந்தது. அவை அனைத்திற்கும் என்ன நிகழ்ந்தது? நீங்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஆதியில் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் இப்பொழுது ரஜோ தமோ நிலைகளை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் ஏன் உங்களை இந்துக்கள் என்று அழைக்கின்றீர்கள்? மற்ற மதத்தவர்கள் தங்களுடைய சொந்த மதத்தை மட்டுமே நம்புகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு மதமே உள்ளது. முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் மதம் உள்ளது, கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவ மதம் உள்ளது. உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் தூய்மையாகவும் முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது மிகவும் விகாரமுடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உண்மையில் எவ்வாறு முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்து பின்னர் எவ்வாறு முற்றிலும் விகாரம் கொண்டவர்கள் ஆகினீர்கள் என்பது எவருக்கும் தெரியாது. 84 பிரிவிகளை எடுக்கும் பொழுது நீங்கள் சத்துவிலிருந்து தமோவாகி இப்பொழுது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். அவர்கள் நிச்சயமாக சத்யுகத்தில் இருந்து கலியுகத்திற்கு யுகங்களின் மூலமாக செல்ல வேண்டும். மதங்கள் அனைத்தும் சத்தோ ரஜோ தமோ நிலைகளின் மூலமாக செல்ல வேண்டும். விரிவாக்கம் இடம்பெறவே வேண்டும். நீங்களும் விருட்சத்தில் பங்கு வகிக்கின்றீர்கள். விருட்சத்தின் படத்தை பாருங்கள். பிரம்மா அந்த விருட்சத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கின்றார். பிரம்மா தனது 84 பிறவிகளின் இறுதி பிறவியில் விருட்சத்தின் உச்சியில் நிற்கின்றார். கீழே தபஸ்யாவில் இருக்கும் பிராமணர்களான நீங்கள் அனைவரும் இறுதியில் தூய்மையற்ற சூத்திரர்கள் ஆகின்றீர்கள். கீழே இருந்து நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். நீங்களும் சூத்திரர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். விருட்சம் மிக நல்லதோர் விளக்கத்தை அளிக்கிறது. நீங்கள் இப்பொழுது ராஜயோக தபஸ்யாவை மேற்கொள்கின்றீர்கள். உங்களுடைய ஞாபகார்த்தம் அங்கு நிற்கிறது. அது உயிர் வாழும் தில்வாலா ஆலயமாகும். இது உயிரற்றது. அது சத்யுகத்தில் இருக்காது. உங்களால் உங்களுடைய ஞாபகார்த்தத்தை இந்த நேரத்தில் பார்க்க முடியும். நீங்கள் நிஜமான தில்வாலா ஆலயத்தில் உயிருள்ள ரூபத்தில் நடைமுறையில் இருக்கின்றீர்கள். சொர்க்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஆலயங்கள் போன்றவை இருக்காது. மம்மா, பாபா மற்றும் குழந்தைகளான நீங்களும் இங்கு இருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் உங்களுடையதை ஒத்த ஆலயமாகும். அது மதுபன் உயிர் வாழும் தில்வாலா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுது நீங்கள் ஆலயங்களை கட்டுவீர்கள். தந்தை உங்களை மிகுந்த செல்வந்தர்கள் ஆக்கினார். அதனால் நீங்கள் அவருக்கு ஆலயங்களை கட்டுவீர்கள். ஒருவர் மட்டும் சிவாலயத்தை கட்டினார் என்றில்லை. அவர்கள் அனைவரும் தமது கொள்ளளவிற்கு ஏற்ப அவற்றை கட்டினார்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் துவாபர யுகத்தில் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஷிவ் பாபா உங்களை மிகுந்த செல்வந்தர்கள் ஆக்குகின்றார். எனவே பின்னர் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவருக்கு ஆலயங்களை கட்டினீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே இப்பொழுது முயற்சி செய்து அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகுங்கள். சத்யுகத்தில் அவர்கள் சக்கரவர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். திரேதாயுகத்தில் அவர்கள் அரசர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பின்னர் உலகம் தூய்மையற்றதாகியதும் சக்கரவர்த்திகள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அரசர்களும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்கள் விகாரமற்ற சக்கரவர்த்திகளுக்கு ஆலயங்களை கட்டி அவர்களை வழிபடுகிறார்கள். அவர்கள் முதலில் சிவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள், பின்னர் தேவர்களுக்கு கட்டுகிறார்கள். நீங்களே ஆலயங்களை கட்டி அவர்களை வழிபடுகின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகி பின்னர் அரை கல்பத்திற்கு பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். கடவுள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவரும் பூஜிப்பவரும் ஆவார் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அவர் அனைத்தையும் வழங்கிவிட்ட பின்னர் அவரே அதனை எடுத்துக்கொள்கின்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சரி, அவர் அதனை வழங்கிவிட்டு அவரே அதனை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஏன் அதனை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் மட்டுமே. எனவே அழுவதற்கான தேவை என்ன? தந்தை இங்கிருந்து ஆத்மாக்களான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது வரிசை கிரமமாக ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகின்றீர்கள். சிலர் தந்தையை நினைவு செய்வதே இல்லை. அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருப்பதே இல்லை. இங்கு உங்களுக்கு அதிக அளவில் விளங்கப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஓர் ஆத்மா, பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கின்றார். சமஸ்காரங்கள் ஆத்மாவில் உள்ளன. ஆத்மாவே சட்டத்தரணியாகவோ அல்லது நீதிபதியாகவோ ஆகின்றார். நீங்கள் நாளை என்ன ஆகுவீர்கள்? ஆத்மாக்களான நீங்கள் தந்தையை நன்றாக நினைவு செய்தால் நீங்கள் அமரத்துவ பூமியில் பிறப்பெடுப்பீர்கள். இந்த மரண பூமியில் நீங்கள் மற்றொரு பிறப்பு எடுக்க மாட்டீர்கள். ஏதாவது கர்ம கணக்குகள் எஞ்சி இருந்தால் நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். அவை அனைத்தும் உங்களின் கர்ம வேதனையால் தீர்க்கப்பட வேண்டியிருக்கும். அதன் பின்னர் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறமாட்டீர்கள். தந்தை இங்கிருந்து குழந்தைகளான உங்களுக்கு ஆழமான கர்ம தத்துவத்தை விளங்கப்படுத்துகின்றார். சத்யுகம் சதோப்பிரதானம் என்றும் அங்கிருக்கும் அனைத்தும் சதோப்பிரதானமானவை என்றும் ஆத்மாக்களான நீங்கள் அறிவீர்கள். கிருஷ்ணர் பசுக்களை மேய்ந்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அரசர்கள் பசுக்களை மேய்ப்பார்களா? இத்தகைய விஷயம் சாத்தியமல்ல. சத்யுக பசுக்கள் முதற்தரமானவையாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. அவை காமதேனு, அதாவது சகல ஆசைகளையும் நிறைவேற்றுபவை என்று அழைக்கப்படுகின்றன. ஜெகதம்பா சரஸ்வதியும் காமதேனு ஆவார். அவர் 21 பிறவிகளுக்கு அனைவரின் ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார். நீங்களும் காமதேனுக்களே. அதிகளவு பால் கொடுக்கும் பசுக்களுக்கு அவர்கள் அந்த பெயரை வழங்கியிருக்கிறார்கள். அரசர்களின் மாளிகையில் முதற்தரமான பசுக்கள் இருக்கும். இங்குள்ள அரசர்களிடமே இத்தகைய நல்ல பசுக்கள் இருக்கும். சத்யுகத்தில் அவை எத்தனை அழகானவையாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அங்கு துர்நாற்றமே இருக்காது. தந்தை இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு கூறுகின்றார், நான் உங்களை அழகானவர்களாக்கி என்னுடன் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். நீங்கள் என்னை நோக்கி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். இந்த தூய்மையற்ற உலகிற்கு தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள். இவர் தூய்மையற்றவர். அவர் தூய்மையான தேவதையாவார். ஒப்பீடு செய்யப்படுகிறது. தூய்மையற்றவர்களிலிருந்து நீங்களும் தூய தேவதைகள் ஆகுவீர்கள். சத்யுகத்தில் உள்ள தேவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சூட்சும வதனத்தில் தேவதைகள் இருக்கிறார்கள். தேவதைகளான நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த கற்பித்தல்களை மிக இலகுவாக வழங்குகின்றார். நீங்கள் இங்கு வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்களுடைய வீடு மற்றும் குடும்பத்தையோ அல்லது வியாபாரம் போன்றவற்றையோ நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் தந்தைக்கு முன்னால் வந்துள்ளீர்கள். நீங்கள் யோகத்தின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். எனவே உங்களை இதில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு யோக சக்தியால் உங்களுடைய கடந்த கால கர்ம கணக்குகளை தீர்த்துவிடுங்கள். நம்பிக்கை பொறுப்பாளராகி அனைத்தையும் பராமரியுங்கள். எதனை குறித்தும் கவலைப்படாதீர்கள், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். 2. இது வருமானத்தை சம்பாதிப்பதற்குரிய காலமாகும். நீங்கள் இதில் உங்களுடைய வீடு மற்றும் குடும்பம் அல்லது வியாபாரம் போன்றவற்றை நினைவு செய்யக்கூடாது. தேவதை ஆகுவதற்கு ஒரே ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கு முழுமையான முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் நினைவென்னும் தேடும் விளக்கினால், சர்ச் லைட், சரியான சூழலை உருவாக்கும் ஒரு வெற்றி ரத்தினம் ஆகுவீர்களாக. சேவையாளர் ஆத்மாக்கள் எப்பொழுதும் தமது நெற்றிகளில் வெற்றி திலகத்தை அணிந்திருப்பார்கள். எனவே நீங்கள் எந்த இடத்திற்கு சேவை செய்ய சென்றாலும் அந்த இடத்திற்கு முன்கூட்டியே ஒரு களிப்பூட்டும் சர்ச் லைட்டை பொருத்துங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் இலகுவாக நெருக்கமாக வரும் வகையில் சூழல் ஒன்று உங்களின் நினைவென்னும் சர்ச் லைட்டினால் உருவாக்கப்படும். அப்பொழுது நீங்கள் மிக குறுகிய காலத்தில் 1000 மடங்கு வெற்றியை அடைவீர்கள். இதற்கு வெற்றி ரத்தினம் ஆகுவதற்கான திட சங்கற்பத்தை கொண்டிருந்து உங்களின் ஒவ்வொரு செயலிலும் எவ்வாறு வெற்றி அமிழ்ந்துள்ளது என்று பாருங்கள். ஸ்லோகம். உங்களை அல்லது மற்றவர்களை குழப்புகின்ற எந்த ஒரு சேவையும் சேவையே அல்ல, ஆனால் ஒரு சுமையே ஆகும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கு இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதை சதா நினைவு செய்யுங்கள். திரும்பி செல்வது என்றால் அப்பால் இருப்பதாகும். உங்களின் அஷரீரி இல்லத்திற்கு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதனால் அதற்கேற்ப உங்களின் ஆடையையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அங்கே திரும்பி செல்ல வேண்டும். பின்னர் அனைவரையும் அங்கே அழைத்து செல்ல வேண்டும். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே சகல உறவு முறைகளுக்கும் ஜடப்பொருளின் சகலவிதமான கவர்ச்சிகளுக்கும் அப்பால் செல்வீர்கள். அதாவது ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவீர்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவதன் மூலம் நீங்கள் இலகுவாக தந்தையின் சகப்பாடியாக ஆகுவதுடன் அவருக்கு சமமானவராகவும் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.